வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர்.
இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 12-19 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொள்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான இறை பிரசன்னத்தினுடைய நேரத்திலே வார்த்தையின் வல்லமையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தையாலே உங்களை கட்டி ஆண்டவருடைய இரக்கத்திற்குள்ளே உங்களை இழுத்து செல்கிறீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் விரும்பும் விதமாக தங்களை ஆண்டவருடைய வார்த்தையாலே கட்டிக்கொள்வார்கள். பணத்தால் கட்டுறதில்லை, பெருமையால் கட்டுறதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையால் நம்மை கட்டி நம்மை இழுத்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய அந்த காரியத்திற்குள்ளாக நம்மை எடுத்து செல்வது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குமானா? நடக்காது. கடவுளுடைய காரியங்கள் அனைத்தையும் நாம் தான் என்ன செய்யணும், ஃபோர்ஸ் பண்ணணும். ஃபோர்ஸ் பண்ணாதான் அது நல்ல காரியங்கள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்விலே நடக்க முடியும். தீமையானது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், ஆனால் நன்மையானவைகளை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்மையே நாம் வழிந்து அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுசாமி சிலுவை ஏற்றுக்கொண்டார், பாருங்கள் அது ஒரு கடினமான காரியம், அதை வழிந்து ஏற்றுக்கொண்டார். ஸோ இந்த இதே போல் இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய நற்செய்தி நமக்கு உரைக்கிற அந்த காரியம், சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார், அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். ஸோ துன்புறுத்தப்படுகிறதை குறித்து இந்த நற்செய்தி பேசுகிறது. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லுகிற போது, இந்த இறுதி காலத்தினுடைய நாட்களில் இது நடக்கும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய ஒரு நம்பிக்கை, ஒரு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. நீ அதை பற்றி கவலைப்படாத, அந்த நேரத்தில் எதை பேசுவது என்று நீ கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க ஒரு கூட்டம் இருப்பாங்க, அது யார் அப்படின்னா உன் வீட்டில் இருக்கிற பெற்றோர், சகோதர சகோதரிகள், உறவினர், நண்பர்கள். அப்போது இந்த கூட்டம் எப்படி எதிரிகளாக மாறுகிறார்கள், சூழல் இப்படியாக இருக்கிறது, அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி நமக்கு எதிரியாக மாற முடியும்? இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மைக்காக, நேர்மைக்காக, நீதிக்காக அவங்க நிற்கிறப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அது வேண்டாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு என்று சொல்லி நம்ம என்ன செய்வாங்க, நம்மளை முடக்க பார்ப்பாங்க. அந்த உண்மைக்காக நிற்பதிலிருந்து நம்மை விலகிவிட அவர்கள் சொல்வார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் குடும்பத்தில் ஒரு பிளவு வருவதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ குடும்பத்தில் இப்படியெல்லாம் வரும், அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. சூழல்கள் இப்படியாக மாறுகிற போது நீ கவலைப்படாத. ஆண்டவருடைய வார்த்தை, இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. பாருங்கள், இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறார் தலைமுடி விழவே விழாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, முடி நிறையா கொட்டுது சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏசு சாமி இங்கே முடி விழாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு முடி கொட்டுது, டிவியிலலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்க்குறோம், நிறைய முடி கொட்டுறதுக்கு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு, நிறைய லோஷன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, இப்படிலாம் இருக்குது. ஒரு நாள் நான் தீபன் ஃபாதர் ரூமுக்கு போனேன், நம்ம கேசி டிபார்ட்மெண்ட் டைரக்டர், அவர் ரூமுக்கு போய் கதவை திறக்கிறேன், அவர் கீழேருந்து என்னமோ பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னப்பா பார்க்குற அப்படின்னா, முடி நிறையா கொட்டுது சாமி அப்படின்றார். முடியெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கிறார், வயசு பசங்க பிரச்சனை, முடி கொட்டுறது அவருக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு, இப்படி கொட்டக்கூடாது நிறையா கொட்டுதே அப்படிங்கிறாரு. இருக்கலாம் உடல் ரீதியான சில பிரச்சனைகள், அதனால் வந்து நம்ம பிள்ளைங்க கவலைப்படுறது எல்லாம் சகஜம்தானே. ஆகவே இந்த நேரத்தில் இந்த தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது அப்படின்னா, கடவுள் சொல்லக்கூடிய அந்த காரியத்தினுடைய ஆழம் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். தலைமுடி உழுவுதா உழுவுலையா அதை பற்றி நம்ம பேசலை, ஆண்டவர் சொல்லலை. அது தலைமுடி இதனால் விழாதுப்பா அப்படிங்கிறார், நீ கவலைப்படாது, அதனால் எதையும் யாரும் இதனால் எழுந்து போக மாட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. அதுக்கு தான் இன்றைக்கி அல்லேலூயா கீதத்தில் நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் நம்ம பாடின அந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கோடிட்டு பார்த்தீங்கன்னாக்க, இறக்கும் முறை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சுட்டுவேன். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். திருவெளி பாடலிருந்து ரெண்டாவது அதிகாரத்திலேருந்து சொல்லப்பட்ட இறை வசனத்தை இன்றைக்கி வாசித்தோம். நீ இறக்கும் முறை நம்பிக்கையோடு இரு. இன்றைக்கி முதல் வாசகத்தில் கூட நம்மளுடைய வார்த்தை அதைத்தான் நமக்கு இன்றைக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த அழிவின் நேரத்தில் எப்படி இருக்கிற போது, கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படலை, உலகம் அழிய போதா அப்படியா இப்படியா, புயல்கள் வருகிறது, வெள்ளம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் அகமகிழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஆண்டவருக்குள் அவங்க என்ன செய்வாங்க, தங்களை இணைத்து ஆண்டவருடைய காரியத்தில் அவங்க தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எதை குறித்து கவலைப்படுவதில்லை. அதனால தான் யோவான் வந்து ஒரு காட்சியில் காண்றாரு பாருங்க, இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தணியும். இறுதியான வாதை, அந்த வாதை எப்படிப்பட்டதாக இருக்கும், நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றை கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்க பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள், பாருங்க வெற்றி பெற்றவர்களை குறித்து பேசுகிறது. கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அதாவது அழிவினுடைய ஒரு சூழல், அதைத்தான் நம்ம அந்த நெருப்பு கலந்த கண்ணாடி கடல் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு கடல்னாலே அது ஒரு அபாயம், அது ஒரு பெரிய பயம். அந்த கண்ணாடின்னா அந்த கடல் வந்து சில நேரத்தில் கண்ணாடி மாதிரி இருக்கும், உறைஞ்சி போன நிலை, அது வந்து சேஃப்டி கிடையாது, அதில் அது உள்ள ஆட்களை அமிழ்த்திடும் இல்லைங்களா. அதை நம்ம தெரியாமல் காலை வைக்கும் போது அந்த உள்ளே போயிடுவோம். அதுபோல் அது நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதாவது அது ஒரு பயங்கரம் நிறைந்த, ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழல், அதைத்தான் அவங்க அப்படி சொல்ல விரும்புகிறாங்க. அந்த நேரத்தில் கூட என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டு இருக்க கண்டேன். யார், ஒரு சில பேர். என்ன, அவர்கள் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீது வெற்றி பெற்றவர்கள். யார் பாருங்க, வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அவர்கள் மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது நீங்களும் நானும் அப்படிப்பட்ட துன்பத்தினுடைய வாசல், துன்பத்தினுடைய தலங்களில் நின்று கொண்டிருந்தாலும் நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய பாடலை பாடக்கூடிய, ஆண்டவருடைய திரு நாம கீர்த்தனை, ஆண்டவரையுடைய புகழ் பாடக்கூடிய, பேசக்கூடிய அடையாளமாக நாம் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் நமக்கு உணர்த்தப்படுகிற காரியம். கடவுளாகி ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன, மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியன, உண்மையுள்ளவை. இப்போ இந்த கேட்டகரைசிங்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய வழியும் இப்படி இருந்ததுன்னா நாம் என்ன செய்ய தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. ஆண்டவரே உமக்கு அஞ்சாதவர் யார், உமது பெயரை போற்றி புகழாதவர் யார், நீர் ஒருவரே தூயவர், எல்லா மக்களினங்களிலும் திருமுன் வந்து வணங்கும், ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. அப்போ ஆண்டவருடைய நீதி செயல்கள் வெளிப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவருடைய தலங்களாக இருக்கிற, அது உங்ககிட்டேருந்து வெளிப்பட்டுச்சுன்னா, என்கிட்டேருந்து வெளிப்பட்டுச்சுன்னா, அந்த நீதி வெளிப்படுகிற இடம் ஆண்டவருடைய தலம். அது யார் வழியாக வெளிப்படுகிறதோ அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால தான் இந்த நீதியையும் நேர்மை. இன்றைக்கி சமூகத்தில் நிறைய அநீதி நடக்குது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி யார் வந்து அந்த நீதியின் பக்கமாக நிற்கிறாங்க? நம்ம ஒரு சிறிய ஒரு வேலையை செய்து கொண்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை, அந்த இடத்துல நீங்கள் நீதியோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் நீதியையும், அந்த நீதி சின்ன, இவன் ஒன்றுமில்லாத ஆளுப்பா, இவன் நீதியை போய் ஆண்டவர் பார்ப்பாரா? அவர் பெரிய இடத்துல இருக்கிறார், அவர் நாட்டில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார், அவர் வந்து இப்படி செய்கிறார், செஞ்சுட்டு போகிறார், இவர் இவன் ஏழை எளியவன், இவன் வந்து ஒரு பெரிய நீதியோடு இருக்கிறதா சொல்கிறானே அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, இப்படி கம்பேர் பண்ண முடியாது. அது பெரிய ஒருத்தர் நீதியோடு இருக்கிறாரு, இவன் சாதாரண குப்பப்பையா? இல்லை இல்லை, இங்கே ஒரு எளியவனுடைய நீதி, எவ்வளவு தூரம் அது ஒரு எளியவனாக இருக்கிறான் அவனுடைய நீதியும், பெரிய இடத்துல இருக்கிறவருடைய நீதியும் கடவுளுக்கு முன்னாடி ஒரே நீதி தான். அதனால தான் நீங்கள் நிற்கிற இடத்துல நீதியோடு இருங்க, குடும்பத்தில் நீதியோடு இருங்க. சில குடும்பத்தில் உதாரணத்துக்கு சொல்லுகிறோம், ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு ஒரு பாகுபாடு உண்டு, அங்கே நீதி கிடையாது. ஒரு தாய் தன் ஒரு மூன்று பிள்ளைகளை விட்டுட்டு வேறு ஒரு மனுஷனோட ஓடி போகிறான், வேறு ஒரு மனுஷனோட ஓடி போகிறான். பாருங்கள், இங்கே கணவன் பிள்ளைகள் எல்லாம் பரிதவித்து நிற்கிறாங்க, அந்த தாய்க்கு எது நீதி? புருஷன் கஷ்டப்படுத்துகிறாரு, அடிக்கிறாரு, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம வேணும்னு சொல்லலை. அந்த சூழல் எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைகளாக இந்த தாய் நிற்கணும் பாருங்களேன், அதுதானே நீதி. அப்போ அந்த தாயிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற நீதி எது? இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும். ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, படிச்சுடுவாங்க, படிச்சுட்டு என் படிப்புக்கு ஏற்ற நீதி, என் படிப்புக்கு ஏற்ற வேலை வேணும், நான் வேலை செய்யணும், அதுதான் இன்னும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே புள்ள பிறந்திருக்கு, அந்த குழந்தையும் பார்க்கணுமே, அந்த குழந்தைக்கு எது நீதி? அப்போது ஒரு தாய் கொடுக்கக்கூடிய நீதியை ஒரு தாய் தானே கொடுக்க முடியும். சில குடும்பங்களில் குழந்தையை பெற்றெடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, குழந்தையை கொண்டு போய் வேற எங்கேயும் விட்டுடுறாங்க, அம்மா அம்மாச்சிக்கிட்ட விட்றாங்க, அப்பாய்கிட்ட விட்றாங்க, பாட்டிக்கிட்ட விட்றாங்க, அத்தைக்கிட்ட விடுறாங்க. யார் குழந்தையை பெற்றெடுத்தவங்க? இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, ரியலி வி சஃபர் ஃபாதர், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஃபாதர். பாருங்கள், யூ ஆர் மேக்கிங் எ பிளண்டர். அந்த குழந்தை கேட்டுச்சா என்னை இந்த ஊருக்கு கொண்டு வான்னு, நீங்கள் இணைஞ்சிங்க, நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்தீங்க, உங்களுக்கு அந்த குழந்தையை நேர்மையோடு வளர்க்குறதுக்கு உங்களுக்கு உரிமை, அந்த குழந்தைக்கு உங்ககிட்ட கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. என்னை ஏன் நீங்கள் இப்படி பெற்றெடுத்தீங்க, ஏன் நீங்கள் வந்து நீங்கள் இப்படி தனிமையில் விட்டீங்க? ஒரு தாய் தந்தையினுடைய ஸ்பரிசம் கிடைக்காது, அதான் நேர்மைன்னு சொல்கிறோம். பாருங்கள், இப்போ ரெண்டு பேருமே, ஒரு தாய் அப்படி இருந்தால் கூட வருத்தப்படலாம், ஒரு தந்தை பிள்ளையை ஏற்றுக்கிட்டாரு, ஒரு தந்தை ஏற்றுக்கிட்டாரு, தாய் விட்டுட்டு போயிட்டாங்க, ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேருமே விட்டுட்டு போனால் அந்த குழந்தை எங்கிட்ட போய், யார்கிட்ட போய் நீதி கேட்கும்? அவர்களுடைய வானதூதர்கள் கடவுளுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நேர்மை நீதின்னு நம்ம பேசும்போது, எதற்கடா சாமியார் இதெல்லாம் போய் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நேர்மை நீதின்னு நீங்கள் நினைக்கும் போது நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது, ஏதோ பெரிய பெரிய சமூகத்தில் தான் அநீதி நீ இதெல்லாம் நடக்குது, நேர்மையை பற்றி அங்கே தான் பேச முடியும், கோர்ட்டில் பேசுவாங்க. நாம் இருக்கிற இடத்துல நாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அதிர்வை கொடுக்கணும், அந்த அதிர்வு நேர்மை உண்மை, நான் இருக்கிற இடத்துல இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிற போது, ரோட்டில் நம்ம நிற்கிறோம், வாகனத்தில் போயிட்டுருக்குறோம், நம்ம வந்து முன்னாடி நிற்கிறவர் வந்து சிக்னல் போட்டால் தான் போக முடியும். நான் வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு சிக்னலுக்கு முன்னாடியே நான் பாம் பாம்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம நாட்டில் ரொம்ப ஈஸியாக நடக்கும், பாம் பாம்னு அடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நேர்மையற்ற செயல், இது நம்ம செய்யலாம், இது ஒரு சாதாரண, அதாவது நம்மளுடைய மனங்கள் எல்லாம் மழுங்கி போன ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது? நேற்று பார்க்குறேன், டூ வீலரில் போகிறேன், ஒன் வேயில் ஒருத்தர் நேராக வரான் டூ வீலரில். அவர் அவர் அவருக்கு அந்த குற்ற உணர்வே கிடையாது. ஏன்னா அவர் செய்கிறது ஒரு நேர்மையற்ற செயல். ஏன்னா அந்த நேரத்தில் யாராவது பார்க்காம வந்தாங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும். நேர்மையற்ற செயல். ஒரு ஒரு வேலையை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏ டு இசட்னு சொல்லுவாங்க, அதையும் எல்லாம் முடித்து கொடுத்துட்டு அதுக்குரிய கைமாறே அவர் பெறணும். காசை வாங்கிட்டு முன்னாடியே ஓடுனா பாதியில் விட்டுட்டு அங்கங்கே நீ வந்து பெண்டிங் வச்சுட்டு எங்க காசை கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர்மையற்ற செயல். இது மாதிரி நம்ம எல்லா விதத்துலேயும் பார்க்கணும், எல்லா விதத்துலேயும். ஒரு திருப்பலியை ஒரு குருவானவர் நிறைவேற்றுறாரா? அந்த மக்களுக்கு என்ன தேவை? இறைவார்த்தையை கொடுக்கணும். இறைவார்த்தையை கொடுக்காம வானத்திலேருந்து ஒரு கதை, பூமியிலேருந்து ஒரு கதை, குருவியிலேருந்து ஒரு கதை, குரங்கிலேருந்து ஒரு கதை சொல்லிவிட்டு அவர் வந்து கருத்தை வலியுறுத்தி விட்டதாக நினைத்தார்னு சொன்னால் பைபிள்லேருந்து ஒரு வசனம் கூட இறங்கலை அப்படின்னா அது நேர்மையற்ற செயல். பாருங்கள், கடவுள் தூயவராக இருக்கிறாரு, நேர்மையோடு இருக்கிறாரு, நீதியோடு செயலாற்றுவாருன்னா அவர் செயலாற்றுவார். இப்போ என்ன நமக்கு என்ன அந்த லிங்க்கு? கடவுளோட நமக்கு தொடர்பு இருக்குன்னா நான் எப்படி செயலாற்றி கொண்டு இருக்கிறேன், இதை தான் நம்ம யோசிக்கணும். ஒன்று தெசலோனிக்கர் 2:6 சொல்லுது, நம்முடைய காரியம் வந்து உலகத்தையும் மனிதர்களையும் சார்ந்ததாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அநீதி, நேர்மையற்ற செயல், அநீதியான காரியம், இதெல்லாம் வந்து உலகத்தை சார்ந்த அடையாளம். பாருங்கள், தெசலோனிக்கர் 2:6, 1 தெசலோனிக்கர் சொல்லுது, கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும், ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை. அப்போ அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் ஓடுனாங்க? கடவுளுடைய திட்டத்தை உள்வாங்கி ஓடும். அப்படி ஓடுற பிள்ளைகளுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆளுநர் முன்னாடி போக வேண்டியிருக்கும், 4 பேருக்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியிருக்கும், வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்னீக் துருன்னு சொல்லுவாங்க, பாம்பு மாதிரி எங்கேயோ வளைஞ்சு வளைஞ்சு நமக்கு தேவையான இடத்துல போயிட்டுருக்குறோன்னு அர்த்தம். நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நமக்கு ஆனால் பிரச்சனை எப்போ வரும்? அநீதியான வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு செத்த பிறகு தான் அந்த ஆத்மா தான் பிரச்சனையை சந்திக்க போகுது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே இதுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு? ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறார் வார்த்தை வழியாக. இறக்குமுறை நம்பிக்கையோடு இருந்தால் எதுக்கு, எந்த விஷயத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறது? நான் நேர்மையாக நடக்கணும். நேர்மையாக நடக்கும்போது எனக்கு என்ன நடக்கும்? இழப்பு தான், இழப்பு, ஏழ்மை. அந்த இருக்கிறத வச்சு நான் வந்து என்ன செய்யணும்? கஞ்சி குடிக்கணும், சாப்பிடணும், அதில் தான் உட்காரணும். அடுத்தவனை பார்த்தா அவன் வளர்ந்துக்கிட்டே போவான், நேர்மையற்ற விதமாக அவன் சம்பாதிப்பான். நம்ம இதிலெல்லாம் பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் கொள்ளையடிக்கிறாங்க, அடுத்தவர்களுடைய பணத்துக்கு ஆசைப்படுறாங்க, கடத்துகிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க. எப்படி வேணாலும் நீங்கள் பொழைச்சிக்கலாம் அப்படின்னா ஆண்டவருடைய வழி அப்படி இல்லை, இருக்க முடியாது. யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாட்டில் நான் ஸ்ரீலங்கா வந்து போயிருந்தப்போ அங்கே ஒரு செய்தியை கேள்விப்பட்டு நான் அதிர்ந்து போனேன். என்னென்னா, ஒரு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவியை சில பேர் என்ன செய்தாங்க, அவங்க பிடித்து மானபங்கப்படுத்தி அந்த பிள்ளையை கொன்று போட்டார்கள். என்ன பிரச்சனை? இது ஸ்ரீலங்காவில் மட்டும் நடக்கலை, இந்தியாவிலையும் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா பக்கமும் நடக்கிறது. அங்கே பாருங்கள், அந்த குழந்தை, அந்த மகளினுடைய சிறு பிள்ளை, படிக்கிற குழந்தை, பள்ளியில் படித்து கொண்டிருக்கிற ஒரு மகள், பாருங்கள் அந்த இது மாதிரி எங்கேயும் நடக்குது. சிறு குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த இடத்துல வைத்து நம்ம பார்ப்பது? இந்த சமூகத்தினுடைய அந்த நிலை எப்படி போய் கொண்டிருக்குது பாருங்களேன். நீதியற்ற அப்படின்ற வார்த்தையை சொல்லிடலாம், ஆனால் அந்த நீதியற்றங்கிறத விட ஒரு கடுமையான ஒரு வார்த்தை இருக்குமான்னா, அதாவது பர்வர்டட் ஜெனரேஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், முற்றிலுமாக சிதைக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய சமூகம். காரணம் என்னென்னா சுயநலம், அங்கே நீதி இல்லை, நேர்மை இல்லை. ஸோ இந்த மாதிரி அங்கே என்ன இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. நம்பிக்கைனா என்ன? இப்படி வாழணும், இப்படி தான் வாழுவேன், எனக்கு இது போதும், ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார், இந்த நம்பிக்கை வாழ், இதுதான் நம்பிக்கை வாழ்க்கை. ஐயோ அவன் இப்படி இப்படிலாம் செஞ்சு கோடிக்கணக்காக இந்த மாதிரி அந்த பிள்ளைகளை மானபங்கப்படுத்தி படம் பிடிச்சி அதை ஊரில் இதில் இன்டர்நெட்டில் ஏற்றி அதை காசாக்கி இன்றைக்கி நிறைய இந்த இது ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கு. செல்ஃபோனை வச்சு நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள். இன்றைக்கி தெரியாமல் விளையாடுதுங்க பிள்ளைங்க, என்னமோ கேமுன்னு சொல்லி காசெல்லாம் பிடுங்கி போடுறான். பாருங்கள், இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். அதை இழக்க செய்கிறவர்கள் யார்? அவர்கள் ஒரு மனிதர்கள், நம்மளோட நிற்கக்கூடிய பெரிய பண முதலைகள், அவங்களாம் பிஸ்னஸ் மேக்னெட்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நேர்மை இல்லாது போனால் அவர்களுக்கு விளையப்போகிற வேதனை என்னன்றதை அவங்க அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் நாம் அறிந்து கொண்டோம் என்றால், எளியவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்குரிய விடுதலையை கொடுப்பார். எரேமியா 13:16 ஆண்டவர் சொல், ஆண்டவருடைய வார்த்தை சொல், இன்னும் அதிகமாக கடவுளை பற்றிக்கொள், இந்த மாதிரி ஒரு கால சூழல்கள் வர்றது வந்து நம்ம எதிர்பார்க்காதல்ல. வேதம் பைபிள் மிக தெளிவாய் பேசியது தான். இன்னும் கடுமையான சூழல்களை நம்ம சந்திக்க போகிறோம். அதனால் இது ஒன்றும் நம்ம எதிர்பாராது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. எல்லாமே நமக்கு அநீதியாகத்தான் நடக்க போகிறது. எல்லாமே இது அவங்க நியாயப்படுத்துவாங்க. ஒரு சாரார் வந்து அவங்க பக்கமாக இருந்து நியாயப்படுத்துவாங்க இது சரின்னு சொல்லி. ஆனால் நாம் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, வாயெடுத்து நிற்க போகிறோம். எரேமியா 13:16, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். எல்லாம் இருக்கு பெருமைப்படுத்துகிறேன், இல்லை எதுவுமே இல்லாத போது நான் பெருமைப்படுத்துறது, அதுதான் முக்கியம். பாருங்க, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இருள் படரச் செய்யும் முன்பும், உங்கள் பாதங்கள் இருளடைந்த மலைகளில் இடரும் முன்பும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். நீங்கள் ஒளியை எதிர்பார்த்து நிற்கும் போதே இருளில் நிழல்கள் சூழச் செய்வார். நீங்கள் ஒளியை எதிர்பார்த்து நிற்கும் போதே இருளின் நிழல்கள் சூழச் செய்வார், இருண்ட மேகங்கள் எழச் செய்வார். பார்த்தீங்களா, ஆண்டவர் இதெல்லாம் நடக்க போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இறைவாக்கின நூல்கள் எல்லாம் சொல்லியாச்சு. அதனால் ஒன்றுமே தெரியாதுன்னு நீ ஒரு நாளும் சொல்லி உன்னை ஏமாற்றிக்கொள்ள முடியாது. நீ ஏமாந்து போயிடாத. மலாக்கி 3:1 சொல்லுகிறது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவர் திடீரென்று வரப்போகிறார். அவர் வரப்போகிற அந்த நாள் வேதனையின் நாளாகத்தான் இருக்க போகிறது. கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி ஜாலியாக இருங்க ஆண்டவரே, நான் வந்து ஸ்டார்லாம் கட்டிக்கிறேன், இருங்க ஆண்டவரே அதிர்ஷ்டம் சுட்டுக்கிறேன் சொல்ல முடியாது. எதிர்பாராத நாள், அந்த நாள் வேதனையின் நாள். பைபிள் அப்படி தான் சொல்லுகிறது, ஆண்டவரின் நாள், த டே ஆஃப் த லார்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி டஃப் டே. ஆண்டவரின் நாள் என்று சொல்கிற நாள் வேதனையின் நாள். அது அக்களிப்பின் நாள் இல்லை, அங்கலாய்ப்பின் நாள், இருளின் நாள், பாருங்க அழிவின் நாள். நீங்கள் எங்கே வேணாலும் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் சொல்லுங்கள் பாருங்கள். ஆண்டவரின் நாளை குறித்து பேசப்படுகிற பழைய ஏற்பாட்டினுடைய இடங்கள் எல்லாம் அது ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிற வார்த்தையாகவே இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், பாருங்கள் நாம் என்ன செய்யணுன்னா, நம்ம சரியாக இருக்கிறோமாங்கிறத சோதித்து பார்த்துட்டு பொறுமையோடு காத்துரு. ஆண்டவருடைய வார்த்தை அதான் சொல்லுது, பொறுமையோடு காத்துரு. ஆண்டவருடைய வார்த்தை யாக்கோபு 5:7, சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். பொறுமையோடு காத்திருக்கிறதுனா என்ன சாமி, வீட்டுக்குள் அப்படியே சும்மாவே இருக்க உட்கார்ந்துருக்கிறதா, இல்லை நன்மைகள் செய்து பொறுமையோடு காத்திருக்கணும். சும்மா உட்கார்ந்துருக்கிறவனெலாம் ஜெயிக்க முடியாது, செயல்பட்டு கடவுளுக்காக செயல்படணும். அதாவது நம்ம வந்து சும்மாவும் உட்காரக்கூடாது, நம்ம போய் தப்பானதை தொடவும் கூடாது. அறிவோடு ஆற்றலோடு எது கடவுளுக்கு உரியது என்பதை அறிந்து செயல்படணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டுருக்குறாங்க, நம்ம பார்க்குறோம். அவங்களாம் நினச்சா ஒரு 2 உதவி செய்கிறாங்க, அப்புறம் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. இங்கிட்டு பார்க்குறோம், நம்ம பார்க்குறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கொள்ளக்கூடாது. பாருங்கள் எலியா இறைவாக்கினர் பாருங்கள், அந்த மலையில் 450 பொய்வாக்கினர்களை சந்திக்கிறார். 450 பேர் அங்கே நிற்கிறாங்கங்கிறதுனால அவர்கள் சரியாக விடவில்லை. அதனால தான் சொல்கிறோம், நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கர்மேல் மலையில் நடந்த அந்த சம்பவங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். 2 பேதுரு 3:14 சொல்கிறது, அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்க்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். பார்த்தீங்களா, நன்மை எப்படி செய்கிறது, இவற்றை எதிர்பார்க்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய். என்ன எல்லாம் தான் பண்ணுறான், எல்லாம் தான் ஊர் அழிச்சு உலையில் போடுறான், எல்லாம் தான் பாவம் பண்ணுறான், நான் மட்டுமா பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பல நேரம் பிசாசு நம்மளை ஏமாத்திட்டே இருக்கிறான். எல்லாரும் செய்கிற பாவம் தானே, அந்த சாமி செய்கிறார், இந்த சாமி செய்கிறார், இந்த சாமி செஞ்சா என்ன அப்படின்னு நான் நினச்சா தவறு. யாரை நோக்கி நம் கண்களை உயர்த்தி வைத்திருக்கிறோம், ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குகிறோமா? எந்த தெய்வமும் இறங்கி வந்து இப்படி ஒரு அடையாளத்தை கொடுக்கவே இல்லைங்க. இயேசு சாமி ஒருத்தர் தான் கொடுத்தாரு, இயேசு சாமி ஒருத்தர் தான் சொன்னாரு, எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் தான் ஆதாயமாக்கிக்கிறான். பாருங்க, லூஸ் யுவர் செல்ஃப், எழுந்து போ. எந்த மதம் அப்படி சொல்ல முடியும், எந்த தெய்வம் அப்படி சொல்ல முடியும்? அதனால தான் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுனா நான் வந்து சும்மா பெயரளவில் கிறிஸ்தவனாக இருக்கிறத பற்றி சொல்லலை, உண்மையாக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை பற்றி பேசுகிறோம். ஆண்டவரை இப்போ கேட்குறாங்க நிறைய பேர், காதலை விழுவுது இயேசுவை பற்றி. ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா டிமாண்டிங், ஜீசஸ் இஸ் டிமாண்டிங் கேரக்டர். சிலுவை தான் அந்த டிமாண்டிங் அடையாளமே. அப்போ எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, ஓடிடுவாங்க. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, எல்லாரும் கேட்குறாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ளே யாரும் இறக்க முடியாது. யார் இறக்குவாங்கன்னா ஆண்டவருடைய உண்மையான அந்த வழியை நான் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் போனால் எனக்கு விடுதலை. வழி நிறைந்த இடத்துல தான் வெற்றி உண்டுங்க. அது எல்லாத்துக்கும் உள்ளது தான். நீங்கள் எல்லா இயற்கையினுடைய எல்லா கட்டத்தையும் எடுத்து பாருங்கள், எங்கே வழி இருக்கிறதோ அங்கே தான் விடுதலை. வழி இல்லாத இடத்துல விடுதலை வர முடியாது. ஒரு குழந்தையை தாய் பெற்றெடுக்கிற அந்த நாளிலிருந்து வழி விடுதலை. அங்கே ஒரு மகிழ்ச்சி, குழந்தை பிறப்பு. ஒரு உழைப்பாளி உழைக்கிறான், கஷ்டப்பட்டு நிலத்தை பயிரிடுறான், அங்கே ஒரு வழி வேதனை, அதுக்கு பிறகு கிடைக்கிறது ஒரு மகிழ்ச்சி. இப்படி நீங்கள் எந்த லாஜிக் வேணாலும் எடுத்து வச்சு பாருங்கள். அப்போ வழியே இல்லாத ஒரு வாழ்க்கை, நான் ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யார் சொன்னாலும், அவர் வாழக்கூடிய ஆன்மீக வாழ்க்கை வழி இல்லாத இருந்ததுன்னா அந்த ஆன்மீகத்தை நம்ம கேள்வி கேட்குறோம். கிறிஸ்துவினுடைய ஆன்மீக வழி வழி நிறைந்தது, வேதனை நிறைந்தது. அதனால தான் உலகத்தினுடைய அழிவை பற்றி பேசப்படுகிறது, அந்த வேதனையினுடைய காரியங்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பேசப்படுகிறது. இதுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய அந்த அபிஷேகமான ஆசீர்வாதமான வழிக்குள்ளே வரணும்னா நீங்களும் வழி நிறைந்த அந்த வழியத்தை கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் இல்லை நான் இப்படியே இருப்பேன், ஆண்டவரே துன்பத்தெல்லாம் எடுத்துட்டுப்பா, நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, யூதா 1:21 ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். எப்போ நிலைத்திருக்கிறதுங்க? துன்பம் வரும், துயரம் வரும், அப்போ தான் நிலைச்சு நிற்கணும். நல்ல நண்பன் யாருன்னா, துன்பத்தில் தோள் கொடுப்பவன் தான் நல்ல நண்பன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நல்ல நண்பன் கிடையாது இல்லையா? அப்போ யார் ஒரு நல்ல விசுவாசி? கடவுளுடைய அன்பில் நிலைத்திரு. எப்போ? ஆண்டவர் நிறையா கொட்டுவார், நல்லா வாக்கி தின்னுபிட்டு நல்லா சந்தோஷமாக சோஃபாவில் படுத்துட்டு ஒரு வழியும் இல்லாத நேரத்தில் ஐ லவ் மை காட், இவன் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவனா? அல்லது என் வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் உண்டு, இந்த துயரங்கள் உண்டு, இந்த வழி உண்டு, எனக்கு எல்லாம் அந்த போராட்டங்களோடு தான் நான் அந்த ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவருடைய அடையாளம். ஒரு யூடியூப்பில் ஒரு பாட்டி அம்மாவை பற்றி ஒரு சின்ன ஒரு யூடியூப் ஒன்று பார்த்தேன் நான், ஆந்திராவில் நடந்த சம்பவம். அந்த ஆந்திராவில் அந்த தாய்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து கிறிஸ்தவளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க ஐயா, நான் கிறிஸ்டின். அந்த அம்மா பிச்சை எடுக்கிறம்மா, வழியில் உட்காந்து பிச்சை எடுக்கிற ஒரு கேரக்டர். ரியலாக நடந்ததை அவங்க யூடியூப்பில் எடுத்து போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க நீங்களும். அது பாருங்கள், அந்த அம்மாட்ட அவர் ஒருத்தர் வேணும்னே வம்புழுக்கிறாரு. நான் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாரு, பிச்சை எடுக்க வச்சுருக்கிறாரு. நான் வந்து காசு போடுறேன், நான் உனக்கு காசு கொடுக்க போகிறேன். இப்போது நான் காசு, நீ வந்து ஏன் இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்ட? ஐயா, ஆண்டவர் ஆத்மாவை அன்பு செய்கிறார் ஐயா. பாருங்கள், அந்த படிக்காத ஒரு மூதாட்டி எவ்வளோ அருமையாக அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க தெரியுமா? பாருங்கள், இதுதான் இந்த உலகத்துக்குள்ளே எல்லாம் கிடைக்கிறது. பிசாசு எல்லாம் கொடுப்பான், ஆனால் ஆத்மாவை பிடுங்கிடுவான், பீஸ் போய்டும், அங்கே போய்டும். நாம் ஆண்டவருக்குள்ளே எதையெல்லாம் இழந்தாலும் என் ஆண்டவரை இழக்க மாட்டேன். யோபுவினுடைய புத்தகம் அதுதானே நமக்கு சொல்லி கொடுக்குது. யோசிச்சு பாருங்கள், ஆண்டவருடைய என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம அழைக்கப்படுகிறோம். 1 யோவான் 4:12, கடவுளை எவருமே என்றுமே கண்டதில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால். நல்லா பாருங்கள், கடவுளுடைய அன்பு அயலாருடைய அன்பில் பரிணமிக்கணும். இதுதான் 10 கட்டளையினுடைய ஆழமை. கடவுளை யாருமே பார்த்ததில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். God will be united with you. நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறதுங்கிறது வேற, கடவுள் என்னோடு இணைந்திருக்கிறாருங்கிறது வேற. இப்போ எது ரொம்ப முக்கியம், நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறதுங்கிறதா, ஆண்டவர் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதா? இப்போ ஆண்டவர் என்னோடு இணைந்திருக்கிறார் அப்படின்னா, நான் அடுத்த அயலார் இடத்துல மற்றவரிடத்துல அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். இந்த நாட்களில், அழிவின் நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? மன உறுதியோடு இருங்கன்னா, உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னா, அல்லது மணிமுடியாக உங்களுக்கு நான் வாழ்வை உனக்கு மணிமுடியாக சுட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதையெல்லாம் செய்தால் தான் நடக்கும். அன்னை மரியாளை நம்ம திரும்பி பார்க்குறோம், திருத்துதர்களை திரும்பி பார்க்குறோம். இவங்கெல்லாம் துன்பமே இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு என்ன செய்யலை, தூங்கிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே மாதா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிக்கிட்டு போகல. தேவ பிள்ளைகளே, அன்னை மரியால் துன்பத்தை அணுவணுவாக கடந்து சென்றவர்கள். பிள்ளை இருந்தப்பவும் துன்பத்தை கடந்தாங்க, பிள்ளை இல்லாதப்பவும் அவங்க தனிமையில் கடந்து சென்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு துன்பத்தின் பாதையை கடந்து சென்ற ஒரு வாழ்க்கை, வெற்றியடைந்த வாழ்க்கை. திருத்தூதர்கள் முன்னாடி எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க, ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசுவினுடைய இந்த உண்மைகளை உணர்ந்த பிற்பாடு அவங்க கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வரேன், நீ கொண்டு போறியா போடியா அப்படின்னு, ஜெயிலில் போடுறியா போடு, உனக்கு என்ன செய்யணும் பாருங்க. அதான் ஒரு ராயப்பர் கேட்குறாரு, என்னைய சிலுவையில் எப்படி அறையாதீங்க, என்னை தலைகளை அறையுங்க. ஹூ வில் மேக் திஸ் ரெக்வஸ்ட் லைக் திஸ்? உலகம் பார்க்குற போது இட் இஸ் அ ஃபூலிஷ்னஸ், இது ஒரு மடைமை. பாருங்க, சாவறுதலையும் போய் கேவலமான சாவா சாவறான் பாருங்களேன். இது உலகத்திற்கு மடைமை, ஆண்டவருக்குள்ளே இது பெருமை. ஆகவே தன் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி ஆண்டவருக்காக உங்களை இழப்பது என்பதை தேடுங்க. இன்னைக்கு எல்லாருமே பிரச்சனைன்னு வரவங்க எல்லாம் அவங்கவுங்க ஜெயிக்க விரும்புகிறவங்க, அவங்கவுங்க வாழ்வை பிடித்து கொள்ள விரும்புகிறவங்க. ஆனால் இழப்பதற்காக நீ தயாராக இருந்தீன்னா அந்த காரியத்தையே நீங்கள் வித்தியாசமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. டைவர்ஸுக்கு போகிறவங்க, கணவன் மனைவி வேண்டாம், நீங்கள் உண்மையான ஆண்டவருடைய நம்பிக்கையாளராக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வித்தியாசமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. பிள்ளைகளை எங்கேயாவது விட்டுட்டு தனிமையில் வாழ விரும்புகிறவங்க, வேலைக்காக, பணிக்காக, பணத்துக்காக, எது முக்கியம், பணமா பிள்ளையா? நீங்கள் ஆண்டவருடைய நம்பிக்கையாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் வித்தியாசமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாருமே சந்திக்கிறோம், ஆனால் நம்மளும் அதை எதிர்கொள்கிறோம். அப்போ எப்படி நம்ம சந்திக்க போகிறோம்? வித்தியாசமாக சந்திக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல, நீங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்தில், எல்லா இடத்திலும் நீ வித்தியாசமாக சிந்திக்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகள் வித்தியாசமாக சிந்திக்கணும். இயேசுவை போல எல்லாரும் அவள் மேலே கல்லெறியணும்னு சொன்னாங்க, இயேசு வித்தியாசமாக சிந்தித்தார். தொடக்கூடாதுன்னு சொன்னபடி எல்லாம் இயேசு வித்தியாசமாக சிந்தித்தார். இவன் ஆயக்காரன், இவனுடைய வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, வித்தியாசமாக இயேசு சிந்தித்தார். இயேசுவை போல வித்தியாசமாக சிந்திக்க நீ தயாராக இருக்கிறாயா? ஆண்டவர் உன் கரம்பிடித்து உன்னை வழி நடத்துவார். ஆமென்.